மாலை நேரத்தில் அந்த வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதா வாழ்க்கை தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சென்ற நாளை நாம பார்த்து வைத்து அந்த ஹீப்ரூ ஸ்டடிஸ் தொடர்ச்சியை பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற அதிகாரம் 8 அதிகாரத்தை குறித்து நாம இன்னைக்கு நம்முடைய ஆராய்ச்சி அங்க இருக்குது. லாஸ்ட் டைம் போன முறை நம்ம 7 அதிகாரத்தை குறித்து நாம தியானிச்சோம். 7 அதிகாரம் ஒரு முறை நம்ம நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருப்பீங்க நினைக்கிறேன். சோ அப்போ 7 அதிகாரம் அதுல என்ன விஷயம் பாக்குறோம்னா, அந்த அப்போஸ்தலன் ஆகிய பவுல் மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன, அதை பத்தி அவர் பேசிட்டு வராரு. அதோடு கூட சில விஷயம் பேசிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து இப்போது எந்த முறைமையின்படி இருக்கிறார்னா, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி, ஆரோனின் முறைமை அல்ல. எனவே ஆரோனின் முறைமை வந்து பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின் மூலமா வந்துச்சு. ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு ஆசாரியனா இருக்கிறதுனால இவர் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த முறைமை வராதனால நியாயப்பிரமாணத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அது யூஸ்லெஸ் ஆயிடுச்சு. இந்த வார்த்தை நம்ம அந்த விஷயத்த அப்போஸ்தலனாக பவுல் அங்க சொல்றாரு. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு அவர் பிரதான ஆசாரியனா இருக்கிறார்னா எதுக்கு இருக்கிறாரு, நமக்காக இந்த வார்த்தை கட்டப்படுகிறோம், நமக்காக அவர் அங்க போயிட்டு அந்த திரைக்குள் பிரவேசிப்பிருக்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது என்ன நோக்கத்துக்காகனா, அதை நம்ம அருமையாக கண்டுபிடிக்கும் போது அவர் நமக்காக நம்ம பரிந்து பேசுகிற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை அவர் அங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. இது மிகப்பெரிய பெரிதான ஒரு கிருபை இந்த கத்தர் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது நம்ம 7 அதிகாரத்துல நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம 8 அதிகாரத்துக்குள்ளாக என்ன பண்ண போறோம்னா கடந்து போக போறோம். இன்னைக்கு நம்ம 8 அதிகாரத்தை கடந்து போகும்பொழுது, சோ போன வாரம் நான் ஒரு சில கேள்வியோட நான் முடிச்சிருந்தேன். இந்த கேள்விக்கான விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அந்த கேள்வி எனக்கு ஞாபகம் இருக்குங்களா, போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். எனக்கு அப்படியே கேட்டேன், சரி பாக்கலாம் யார் சொன்னீங்கன்னு பார்த்தோம். கரெக்டா நான் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது என்ன கேள்வின்னு யாராவது கேட்ட சொல்லுங்க. போன வாரம் கேள்வி கேட்டீங்க முதல்ல பண்ணிட்டீங்க, என்ன கேள்விக்கு இருந்தாருங்க, அதாவது புதிய உடன்படிக்கைக்குள்ள நாம் இருக்கிறோமா இல்ல நியாயப்பெருமான உடன்படிக்கைக்குள்ள பழைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லைங்க. இதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நம்ம பார்க்கலாம் புரிஞ்சுக்கோங்க. 1-5 என்ன சொல்ல வராருனாக்கியர் பவுல் ஒரு புது கான்செப்ட கொண்டு வரார். புது கான்செப்ட் கொண்டு வந்து அதுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கிறார். அது 1-5. அதுக்கப்புறம் அந்த கான்செப்ட புரிய வைக்கிறதுக்கு 6 ஆரம்பிச்சு 9 10 வரைக்கும் அங்க போகிறார். 10 ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுக்கிறாரு. அந்த வார்னிங் கொடுக்கிறதுக்கு சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மாத்திரமே அந்த வார்னிங்க பெற்றுக் கொள்கிறவர் சீரியஸா பெற்றுக் கொள்வார், புரிஞ்சு கொள்வார். இல்லையா அந்த அடிப்படை விஷயங்கள் தெரியாம அந்த வசனம் படிச்சாலும் அவருக்கு எந்த விவரமே அது புரியாது. அது என்ன அதிக என்ன வசனம் பாருங்க. இன்னைக்கு நான் அந்த வசனத்தை காமிச்சுறேன். 10:29 வசனம் படி, எபிரேயர் 10:29.
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து
மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்றார். அசுத்தம் என்று எண்ணி இல்லைங்க கிருபையினாக நிந்திக்கிறவன் எவ்வளவு. ஆமா இது வந்து ஒரு மிகப்பெரிய வார்னிங். என்ன சொல்லுவாரு, யோசிச்சு பாருங்கன்ற. ஆனா இந்த விஷயத்தை கண்டிப்பா யாராலும் யோசிச்சு பார்க்க முடியாது. ஏன்னா யார் ஒருவர் 8 அதிகாரம் 9 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சு கொண்டாரோ அவரால் மாத்திரமே இந்த வசனத்தை புரிஞ்சு கொண்டு யோசிச்சு பார்த்து அது இருக்கிற விஷயத்தை அவர் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி அந்த 8 அதிகாரம் 9 அதிகாரம் தெரியாதவர்கள் இந்த வசனத்துடைய கூடிய ஆழமான விஷயத்த புரிஞ்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, இந்த வார்த்தை என்ன வருதுன்னா தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, நல்லவா வசனம் பாருங்க, தன்னை நீதிமானாக்கின உடன்படிக்கின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி. எந்த வார்த்தை வருங்க பாத்தீங்களா, வார்த்தை கவனிச்சுங்க. என்ன வார்த்தை வரும் ஆக்சுவலி இயேசுவின் ரத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டோமா பரிசுமாக்கப்பட்டோமா சொல்லுங்க. இயேசுடைய ரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டோமா இல்ல பரிசுத்தமாக்கப்பட்டோமா? அப்படி ஏன் வசனம் நீங்க ஏன் இப்படி வருது? அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சாங்க இல்லையா, பரிசுத்தம் செய்யும். உண்மை டிரான்ஸ்லேஷன் பக்கா பண்ணிக்கிறாங்க, தப்பான விஷயம் இல்ல. அப்படி என்னமோ விஷயம் இங்க பவுல் என்னமோ சொல்ல வர, அங்க நீதிமான் ஆக்கப்பட்ட விஷயம் பத்தி பேசாம பரிசுத்தம் செய்த ரத்தம், அது இங்கிலீஷ்ல சாங்கிஃபைட், பரிசுத்தம் செய்ய ரத்தம். அப்ப என்னதான் விஷயம் சொல்ல வராரு? இதை புரிஞ்சுக்கணும்னா நாம எட்டாம் அதிகாரம் தேர்ந்து ஒன்பதாம் அதிகாரம் முழுக்க நம்ம நல்ல நிதானமா படிச்சு புரிஞ்சால் மாத்திரமே இந்த வார்னிங் அங்க தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம், எட்டாம் அதிகாரத்துல நம்ம கூர்ந்து கவனிக்க போறோம். ஆக்சுவலி இங்க எபிரேயர் புத்தகத்துல 8, 9, 10 அதிகாரம் மூன்றும் என்ன மாதிரி அதிகாரங்கள்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்டர்லிங்க் சாப்டர் சொல்லுவாங்க, அதாவது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் ஆகக்கூடிய அதிகாரங்கள் இல்லையா. சோ நீங்க என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்னா பத்தாம் அதிகாரத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. எப்பனா நீங்க ஒன்பதாம் அதிகாரத்தை புரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா பத்தாம் அதிகாரத்தை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க ஒன்பதாம் அதிகாரத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க எதை புரிஞ்சுக்கணும், எட்டாம் அதிகாரத்தை புரிஞ்சு வச்சிருக்கோம், புரிஞ்சுக்கலாம். எட்டாம் அதிகாரம் புரிஞ்சாத்தான் ஒன்பதாம் அதிகாரம் புரியும், ஒன்பதாம் அதிகாரம் புரிஞ்சாத்தான் பத்தாம் அதிகாரமே புரியும். சோ இது நீங்க இந்த விஷயம் புரிஞ்சாத்தான் நாம இனி வரக்கூடிய நேரத்துல 8, 9, 10 நம்ம பார்க்க போறோம். சில முக்கியமான டாக்டர்ஸ் பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம எட்டாம் அதிகாரத்துக்குள்ள கடந்து போகலாம். இப்ப எட்டாம் அதிகாரம் பாருங்க, அப்போஸ்தலர் போல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. மே சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்ன கேட்டாரு பாருங்க இல்லையா. மே சொல்லிய மே சொல்லியவைகளின் முக்கியமான சொல்லு இப்ப உங்களெல்லாம் கேட்கற சொல்லுங்க, கேட்கற சொல்லுங்க. அதாவது இங்கிலீஷ் என்ன பாக்குறோம்னா மேல் சொல்லி அறிகளில் முக்கியமான மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்கிறார். என்ன மெயின் பாயிண்ட் சொல்லுங்க, உங்களே கேட்கிறா சொல்லுங்க. என்ன மெயின் பாயிண்ட், மேல் சொல்லி அறிகளின் முக்கியமான பொருள் என்ன வினி, என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்க. ஏழாம் அதிகாரத்தில் என்ன முக்கியமான பாயிண்ட் என்ன முக்கியமான பொருள் என்ன சொல்லிட்டு அவரே பண்றாரு. அவரே சொல்லுவாரு பாருங்க. பிரதான ஆசாரியன் எப்படி ஆனார் இதை விளக்கிறது. அவர் கடந்த 3 ஆரம்பிச்சு
முக்கியமான பொருள் என்ன வேணும்
சொல்லி முடிச்சாச்சு.
முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தில் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய்.
பாருங்க, இது ரொம்ப ஆளுமையா இருக்குது. இயேசு கிறிஸ்து இப்ப எங்கிருக்கிறாம பிரதான ஆசாரியனாக பரலோகத்தில் இருக்கார். நீங்க அதே இந்த டவுட்டுமே கிடையாது. சோ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறாரு, பிரதான ஆசாரியனாக, இது எந்த டவுட் கிடையாது இல்லையா? சோ அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து இப்ப பிரதான ஆசாரியன் இருக்கிறாரு, ஆனா அவருக்கு உயரம் பரலோகம். மனசு வச்சுக்கோங்க. அப்படியே அடுத்த வசனம் படுங்க.
பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும்
என்ன வேலை பார்க்கிறாராம? ஆசாரிய ஊழியம் செய்கிறாராம் இல்லையா? என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நிலையான ஆசாரிய எடுத்து பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியன் அவர் எங்க இருந்து வேலை பார்ப்பாரு? பூமிக்குரிய கூடாரம், இந்த பூமியில இருக்கக்கூடிய கூடாரத்துல இருந்துட்டு அவங்களுக்கு ஆசாரிய ஊழியம் செய்வது. இந்த ஆசாரிய ஊழியம் காணிக்கைகள் பலிகள்லாம் செலுத்துவது இல்லையா? ஆனா அந்த ஊழியம் செய்யும் பொழுது அவர் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்துல எங்கேயாவது சோஃபா செட்டு ஒரு சேர் ஏதாவது போட்டிருந்தாங்களா? பாத்துக்கீங்களா? ஏதோ போட்டிருந்தாங்களா? ஆசரிப்பு கூடாரம் நல்லா இருந்துச்சா இல்ல? அவரு அந்த மாதிரி சேர் உட்காந்து வேலை பார்க்க முடியாது. இது வந்து பூமிக்குரிய கல்யாண ஆசாரியம். ஆனா பல்லோகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியனுக்கு என்ன போட்டிருக்காங்க? சில போட்டிருக்காங்க படிக்கிறோம், மகத்துவ ஆசனம் இல்லையா? சிங்காசனம் இருக்கு, சேரம் இருக்கு. அப்ப ஒரு பல்லோகத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து என்ன பண்றாராம்? ஆசாரிய ஊழியம் பண்றாரு. ஆனா பூமிக்குரிய பிரதான ஆசாரியம் என்ன பண்ண மாட்டாருன்னா, உட்கார்ந்து என்ன பண்ண மாட்டாரு? வேலை பார்க்க மாட்டார். இது ரெண்டு டிஃபரன்ஸ், பூமிக்குரிய ஆசாரியருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் உள்ள வித்தியாசம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனால், வலது பாரிசத்துக்கு அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். வலது பாரிசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வேறு விளக்கம் சொல்ல தேவையில்லை. நம்ம இரண்டாம் அதிகாரத்தில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்தில் என்ன பண்றான் அவரு? இதே விஷயம், பரிசுத்த ஸ்தலம் மெய்யான கூடாரம் இல்லையா? அது ரெண்டு வார்த்தை என்ன அர்த்தம்னா, பரிசுத்த ஸ்தலம் என்ற வார்த்தையை வேற என்ன மொழி பெயர்க்கலாம்னா சாங்க்சுவரி என்று சொல்லலாம். இன்னொரு மொழி பெயர்க்கு ஹோலி திங்ஸ், பரிசுத்த பொருட்கள் என்று சொல்லலாம், அல்லது ஆலயம் என்று சொல்லலாம். இது எல்லாமே என்னன்னா, சிம்பிளா சொல்றது ஆசரிப்பு கூடாரத்தை குறிக்கிறதாக இருக்குது. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரம் கைகளால் கட்டப்பட்ட கூடாரம் கிடையாது. மோசையால் கட்டப்பட்டாங்க, மோசையுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு கைகளால் கட்டப்பட்டாங்க. அந்த ஆசரிப்பு கூட ஞாபகம், ஆசரிப்பு கூட சார்ட் இருக்குங்களா? ஞாபகம், அது கைகளால் கட்டப்பட்ட ஊழியர். ஆனா இயேசு கிறிஸ்து அது அங்கே பண்ணலாம, ஆசாரிய ஊழியர் செய்யலாம, மாறாக எங்க செய்யலாமா? பரலோகத்தில் இருந்துட்டு, பாயிண்ட் பாருங்க, பரலோகத்தில் இருந்துட்டு அவர் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எங்க பண்றாருன்னு அவசரம் அருமையா இருக்கு. கைகள் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம், அது யாரால் ஸ்தாபிக்கப்பட்டதாமா? கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்படி எனக்கு இப்படி வந்துருங்களா? மனுஷனால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த கூடாரத்துக்கும் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இது கண்ணில பார்க்க முடியும், இது கண்ணில பார்க்க முடியாது. புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர், இதுல ஒரு வேலை பார்க்கிறாரு, இதுல ஒரு வேலை பார்க்கிறாரு. இது பார்க்க முடியும், இது பார்க்க முடியாது. ஏன்னா இது கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மெய்யான கூடாரம் தான் இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க, கேள்வினா, அந்த மெய்யான கூடாரம் இப்ப எங்க இருக்கு? அந்த கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம் இப்ப எங்க இருக்கு சொல்ல முடியும்? நீங்க பாத்துருக்கீங்க, அந்த மாதிரி மெய்யான கூடாரம் நீங்க பாத்துருக்கீங்களா? அமெரிக்காவில்தான் அந்த மெய்யான கூடாரம் நினைக்கிறேன். வசனம் பாருங்க, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்துல வேலை பார்க்கிறாராமா? இது கேள்வினா, இந்த மெய்யான கூடாரம் இப்ப எங்க எங்க நல்ல ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்கறேன். சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த மெய்யான கூடாரம் எங்க? அது இங்கிலீஷ்ல மெய்யான, தமிழ்ல படிக்கிற கூடாரம், அதனால சொல்லுங்க, மெய்யான ஆசிரிப்பு கூடாரம் இல்ல, ட்ரூ டாபர் நாட்டு மெய்யான ஆசரிப்பு கூடாரம் இப்ப எங்க? ஆனா பூமிக்குரிய கூடாரம் அவன் தெரியும், அது யூத யுகத்துல பாக்குறோம் இல்லைங்க. இஸ்ரேல் ஜனத்துல அந்த வனாந்தர பிரயாணத்தின் போது இருந்துச்சு ஆசரிப்பு கூடாரம், அதை நம்ம பாக்கலாம். ஆனா இப்போ மெய்யான குளாரம் ஆசிரியப்பு குளாரம் அது எங்க இருக்குது? அது கண்ணை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. சொல்ல முடியுமா? ஆமா பாரு, தெரியல கண்ணு புரியல உங்களுக்கு, கண்ணு தெரியுங்களா? தெரியல தெரியல பாரு, சிவசேஷன் இருக்குங்க ஆனா கண்ணு தெரியல உங்களுக்கு, தெரியலையா? தெரியல என்ன தெரியும் இங்க ஒண்ணு தெரியல. சிவசேஷத்துல மிகவும் கூடாது இருக்கலாமா, இங்கதான் ஒரு வேலை பாக்கலாமா, ஆனா இருக்குதா கண்ணு? கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரிஞ்சுமே நீங்க சொல்லணும். கண்ணுக்கு தெரிஞ்சுன்னா அங்க என்ன இருக்கணும்? பிரகாரம் இருக்கணும், அப்படி எல்லாம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கணும். இருக்குதா கண்ணுக்கு? தெரியுதா? யுதயுகத்துக்கு தெரியுதுங்க, யுதயுகத்துக்கு தெரியுதா? எங்க தெரியுதா? தெரியல, ஏன்னா அது இன்விசிபிள், அது கண்ணுக்கு தெரியாது. ஆனா அன்புதான் இருக்க எப்படி சொல்றோம்னா பாருங்க, இந்த இடத்துல இருக்கு, உண்மையாக இருக்கு, பெருஸ்தலம் இருக்கா இல்லையா? எது பெருஸ்தலம் சொல்லலாம் இது இந்த இடத்துல, இந்த சுவிசேஷ யுகத்துல எது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லலாம்?
பிரகாரம் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தலம், இதுதான் பாத்தீங்கன்னா மெய்யான கூடார்.
வேற என்ன சொல்லணும்? சுவிசேஷ யுகத்துல இல்ல அந்த பல்லவத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற மகாபரிசனத்தில்
அவசியம்
அப்போ ஏசு கிறிஸ்து கூட அவரு மெய்யான குடும்பத்துல வேலை பார்க்கிறாங்க, இவர் கூட என்ன தேவைப்படுது? ஏதோ பலி செலுத்துவதற்கு தேவைப்படுது. பிரதமாசன் வேலை என்னன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண சில பலிகளையும் செலுத்துற வேலை இல்லைங்களா? அப்போ ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியா, அவருக்கும் என்னன்னா பலி செலுத்துவதற்கு ஏதோ ஒண்ணு தேவைப்படுது இல்லையா? இப்ப நான் சொன்ன வேலைக்கு முன் நான் சொன்ன வேலைக்கு முன்ன பழைய அறிஞர் குழந்தைக்கு சொல்றேன் சொல்றாரு இல்லைங்களா? ஏன்னா நீங்க நீதிமன்ற படி பலி செலுத்துறாரு விவரமா சொல்லல. ஏன் சொல்லலன்னா அதை குறிச்சு ஒன்பதாம் அதிகாரத்துல பேசுறாரு, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆனா இப்ப என்ன பாயிண்ட் கொடுக்கிறாரா, இயேசு கிறிஸ்துக்கு பலி செலுத்துவதற்கு என்னமோ ஒண்ணு தேவைப்படும், அது என்னன்னு சொல்லி அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்ப பாருங்க அடுத்த வசனம் படிங்க,
பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியரா இருக்க மாட்டார்.
ஆமா, பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராக இருக்க மாட்டார்.
ஏன்
இல்ல? நான் கேட்கிறேன், உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் கேட்கிறேன்? ஏன் பூமியில அவர் இருந்தார்னா ஆசாரியா இருக்க முடியாதாமா? ஏன் நினைக்கிறேன், என்ன சொல்ல? சிம்பிள் சிம்பிள் தெரியலாம். ஒரே பூமியில் இருந்தால் வெயின், அவர் என்ன பண்ண முடியாது? ஆசிரியர் பண்ண முடியாது. ஏன்னா அது எந்த கோத்திரத்தை எந்த கோத்திரம் சேர்ந்தவர்? யூதார் கோத்திரம். ஒரு வேற பூமியில் இருந்தா வேலை பார்க்க முடியாது. ஏன்னா வேலை பார்க்கறது யார் இருக்கிறாங்க? லேடி கோத்திரம் இருக்கிறாங்க. அதை சவால் பாருங்க, அது அப்படி படிச்சுட்டு ஏனெனில்
செய்யும்
ஆராதனை விளக்குறதுதான் அந்த ஆசிரியர்கள் அவங்க செய்யக்கூடிய பலிகள் காணிக்கைகள் இதெல்லாம் பண்றாங்க இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறாங்கன்னா பல்லோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலுக்கும் நிழலுக்கும் ஒப்பி இருக்கிற எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிளா இருக்காங்க. அப்புறம் என்ன இருக்காங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வசனம் ஆறாம் வசனம் படிங்க புரியும். புதிய உடன்படிக்கைக்கு உடன்படிக்கையில புதிய உடன்படிக்கையின் படி அல்லது புதிய உடன்படிக்கைக்கு அவர் எப்படி இருக்காரா இயேசு கிறிஸ்து தேவன் என்ன அப்பாயின் பண்ணிக்காருமோ அவரை மத்திய என்ன பண்ணிக்காருமோ அப்பாயின்மெண்ட் பண்ணிக்காரமா. ஆனால் இங்கிலீஷ்ல தமிழ் வார்த்தை மொழிபெயர்ப்பு வரல எப்படி வரணும் தெரியுங்க, தமிழ்ல வாசிக்கிற பாருங்க நான் சரியான மொழிபெயர்ப்புக்கு வரணும்னா இவரோ விசேஷித்த வாக்குத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ தேவனால் அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சு இல்லையா. ஆனால் பட் நோ என்ற வார்த்தை வரணும் ஆனா இங்க வரல இல்லையா. ஆனா இப்போது முக்கியமான ஆசாரிய ஊழியத்தில் என்ன பண்ணிருக்கலாம் பெற்று இருக்கிறார் என்று சொல்ல வர என்ன சொன்ன சொல்லிக்கிறோம்னா புதிய உடன்படிக்கையின்படி இயேசு மத்தியஸ்தர் அவர் அவரு கிளியர். ஆனா இப்போ அவர் என்னவா இருக்கிறாரா பிரதான ஆசாரிய பிரதான ஆசாரியனாக ஊழியர் செய்கிறார் பண்ணிபிடிக்கிறோம். ஆனா இப்போ இங்கிலீஷ்ல பட் நோ அந்த வார்த்தை நினைக்கிறீங்க ஆமா சுவிசேஷ யுகம் அப்போ எனக்கு தெரியும் மத்தியஸ்தர் இயேசு எப்ப பார்ப்பாருன்னா அது வந்து ராஜ்யம் இல்லைங்களா அது ஆயிரம் ஆண்டு அரசாச்சு. தேவனால் புதிய உடன்படிக்கையின்படி இயேசு மத்தியஸ்தராக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டாச்சு அவர் அந்த ராஜ்யத்தில் வேலை பார்ப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி இப்போ அவர் என்ன வேலை பார்க்கிறாராமா அவர் கையில கொடுக்கப்பட்ட ஊழியர் என்னமா முக்கியமான ஆசாரிய ஊழியம் இல்ல எக்ஸலன்ட் மினிஸ்ட்ரி மோர் எக்ஸலன்ட் மினிஸ்ட்ரி இல்ல முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்போ இது வரைக்கும் சொல்லிட்டு என்ன ஊழியம் அது ஊழியம் பண்றாருன்னா என்ன அவர் பரிசு எடுத்துக் கொண்டிருக்கிறாரு இது விவரம் எல்லாம் ஒன்றாம் அதிகாரத்துல பேசுறாரு. ஆனா எந்த உடன்படிக்கையின்படி பார்க்கும் போது புதிய உடன்படிக்கை படி இல்லையா. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இனிமேல் சில விஷயங்களுக்கு நேராக கடந்து போக போறோம். அப்ப புதிய உடன்படிக்கைனா என்னன்னு தெரிஞ்சாதான் அவர் எப்படி இந்த வேலைகள்லாம் அவர் பண்றா நம்ம என்ன பண்ண முடியும் புதிய உடன்படிக்கை தெரிஞ்சாத்தான் எதனால அவர் பிரதான ஆசிரியர் இருந்து வேலை பார்க்கிறார் என்று நம்ம விவரமே தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஏழாம் வசனத்துக்குள்ளாக போகலாம் படி
அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லா திருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே
என்ன சொல்லுவார் புரிஞ்சுங்களா. முதலாம் உடன்படிக்கையில பிழை இல்லைனா அதாவது இங்கிலீஷ்ல ஃபால்ட் ஃபால்ட் ஒருவேளை முதலாம் உடன்படிக்கை இல்லைனா இதுக்கு அவசியம் இல்ல இரண்டாம் உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைக்கு அவசியம் இல்லைன்றார். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுவாங்களா அப்ப என்ன அர்த்தம் ஆமா பிழை பிரிஞ்சுன்னு அர்த்தம். இப்ப கேட்கிற கேள்வி சொல்லுங்க நியாயப்பிரமாண உடன்படிக்கையில பிழைச்சா அதுவே ஃபால்ட் இருந்துச்சுங்களா நியாயப்பிரமாணத்துல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுங்களா. அப்போ நியாயப்பிரமாணத்துல மிஸ்டேக் இல்ல தேவன் கொடுத்ததுல மிஸ்டேக் இல்ல எந்த மிஸ்டேக்னா தேவன் யாருக்கு கொடுத்தாரு அவர் வெளிப்பட்ட நிலைகள் இருந்தாங்க பலவீனமா இருந்தாங்க இல்ல. சோ அதனால பலவீனமா இருந்த நிமித்தமாக தேவன் என்ன பர்பஸுக்காக நியாயப்பிரமாணம் கொடுத்தாரோ அதை என்ன பண்ணலையாமா அவங்க காமிக்கல் இல்ல, அதாவது காண்பிக்கல. இதான் விஷயம். அப்ப தேவன் பாக்குறாரு, ஓகே நீங்க காண்பிக்கல, அதனால என்ன பண்ண போறேன்னா நான் என்ன நோக்கத்துக்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தேனோ அது நியாயப்பிரமாணத்தால் நிறைவேற்ற முடியல. ஆகையில என்ன பண்ண போறேன்னா அதே காரியத்தை நான் இன்னொரு இடங்களுக்கு மேல நிலை பண்ண போறேன், நிறைவேற்ற போறேன். நான் என்ன எதிர்பார்க்கணும், இதுல கிடைக்காத விஷயம் அதே விஷயம் இதுல கிடைக்க போயிருப்போம். புதிய உடன்படிக்கையில கிடைக்க போகுதுதான் சொல்ல வரோம் இல்ல. இப்ப நம்ம அந்த புதிய உடன்படிக்கைனால் என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த புதிய உடன்படிக்கின் படி இயேசு எப்படி இந்த பிரதான ஆசிரியர் ஊழியத்தை பண்றாரு, இதை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்கப்போம் இல்லையா. அப்போ இப்ப நான் மலைக்கு போல நம்ம ஆரம்பத்துல வந்தவங்களா, இப்போ அந்த கேள்விக்கு வந்தவங்களா, இந்த கேள்விதான் உங்களுக்குள்ள சில விஷயங்களை சொல்ல போறேன். நல்ல சொல்ல போற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியா பதில் கொடுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ பாரு, இப்ப நான் வந்து யாரு, தேவனுடைய ஜனங்கள். இப்ப நாம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோமா இல்ல பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை, அதாவது நியாயப்பிரமாண உடன்படிக்கை கீழே இருக்கிறோமா, இதை கேள்வி. இப்ப உங்களுடைய பதில் என்ன சொல்லும், புதிய உடன்படிக்கை இது, இது வந்து பழைய உடன்படிக்கை, இதுக்குள்ள இருக்கிறோமா இதுக்குள்ள இருக்கிறோமா? மெஜாரிட்டி என்ன சொல்றீங்க, புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமா பழைய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோமா சொல்லுங்க? சொல்லுங்க, புதிய உடன்படிக்கை. எத்தனை பேர் பழைய உடன்படிக்கின்றீங்க? இப்ப நீங்க எல்லாரும் பதில் சொன்னீங்க, உங்க எல்லாருக்கும் என்ன மார்க் போறோம்னா ஜீரோ மார்க் போறோம், முட்டை மார்க் போறோம். எதிர்பார்த்தேன் கிடையாது இஸ்ரேல் ஜனங்கள் இல்ல, நல்லா யோசிச்சுக்கோங்க. இஸ்ரேல் ஜனங்கள் ஏற்படுத்தினார். ஆனா புதிய உடன்படிக்கை தேவன் யாருக்கிட்ட ஏற்படுத்த போறாருன்னா அல்ல, யாருக்கு ஏற்படுத்த போறாரு, நம்ம கிட்டயா உலகின் ஜனமா? யாரு நினைக்கிறேன், இஸ்ரேல் ரைட்டா? ரைட்டா தப்பா? இப்ப கூட சரி, நல்லா நீங்க ஞானம் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா அதே இதே எட்டாம் மதியத்துல பேசுவா. எட்டாம் மதியத்துல விஷயம் சுகா இருப்பாரு. தேவன் யாருக்கிட்ட புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த போறாருன்னு பாருங்க. ஆமா பாரு, இஸ்ரேல் குடும்பத்தோட சிம்பிள் இல்லையா? அப்போ 10 கோட்டை பிளஸ் 2 கோட்டை சிம்பிள். அப்போ என்ன விஷயம் கண்டுபிடிக்கணும்னா, நியாயப்பிரம உடன்படிக்கை தேவன் இஸ்ரேலுக்கு கொடுத்தாரு, 2 காரியம் எதிர்பார்த்தார். என்ன 2 காரியம் எதிர்பார்த்தாருன்னா, கீழ்ப்படிதல் மட்டும் அன்பு இல்லையா? நியாயப்பிரமாணத்துடைய சாரம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல் மற்றும் அன்பு. இல்ல விஷயம் நான் சொல்ல தப்பா, நியாயப்பிரமாணத்தை பத்தி விவரமே தெரியாம இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவ இருக்கப்படுதா உள்ள நியாயப்பிரமாணத்துடைய நோக்கம் என்ன சொல்லி இயேசு என்ன பண்ணாங்க இல்ல, கொடுத்தார பார்த்து அன்பு கீழ்ப்படிதல் இதான் நம்ம எதிர்பார்க்காது. இதான் மெயின் கான்செப்ட். இதுக்கத்தான் பேர் கொடுத்தார். ஆனா காமிக்கல, அன்பு காமிக்கல, கீழ்ப்படிதல் காமிக்கலாம. ஆகினால என்ன பண்ண போறாருன்னா அது யூஸ்லெஸ் ஆச்சு. இப்ப என்ன பண்ண போறாரு தேவன், அதே காரியத்தை அன்பு மற்றும் கீழ்ப்படிதல்ல தேவன் எதிர்பார்க்குவாரு, அவங்களும் காமிப்பாங்க. ஆனா எந்த உடன்படிக்கையும் கீழே புதிய உடன்படிக்கை சிம்பிள். இது செய்யாத என்ன பண்ண போதுன்னா இந்த உடன்படிக்கை செய்யப்படும். மற்றவர்கள் ரெண்டு வேணும், ஒரே கான்செப்ட், அன்பு கீழ்ப்படுதல், அன்பு கீழ்ப்படுதல், இதுல ஒரே கான்செப்ட். ஆனா இதுல செய்ய முடியாத இதன் மூலமாக தேவன் என்ன பண்ண போறாருன்னா செய்ய போறார். தன் மெயின் கான்செப்ட். ஓகே, இப்ப நாம எதுக்கில இருக்கிறோம்னா புதிய உடன்படிக்கையில கிடையாது, நியாயப்பிரமான உடன்படிக்கையில கிடையாது. அது ஏன் நான் சொல்றேன், கருத்துல சொல்றேன். ஆனா நம்ம இப்ப எதுக்கில இருக்கிறோம்னா ஆபிரகாமி உடன்படிக்கை வாக்கு தத்து கிளாஸ் கேட்டு சாரா இல்லையா. இப்போ ஏன் வந்து நாம புதிய உடன்படிக்கையின் கீழே இல்ல அது நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா அது சில விளக்கம் பார்க்கணும். ஏன்னா வேதமானவர்கள் மத்தியிலேயே ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க தெரியல ஆஸ்திரேலியாவா ஆஸ்திரியாவும் தெரியல, அங்க இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு டாக்டரிங் இருக்கு எனக்கு தெரிஞ்சது இல்ல எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு. பெங்களூர்ல கூட இருக்கிறாங்க ஒரு சில வேதமான இருக்கிறாங்க, அவங்க கூட என்ன மனசுக்குள்ள விசுவாசம் வச்சுக்கிறாங்கன்னா இல்ல 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 நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கையா இருக்கோம் என்று அவங்க சொல்கிறார்கள். புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறோம் என்று அவங்க சொல்றான். அவருடைய விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கு. ஆனா நாம் என்ன சொல்றோம்னா அப்படி இல்ல, ஏன் இல்ல, எப்படி இல்ல, அது நம்ம விளக்கம் பார்க்க போறோம். ஓகே, இப்ப அவங்க எதனால ஆன்றாங்கன்னா நம்ம இருக்கிறோம் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு வசனத்தின் அடிப்படையில சொல்றாங்க. இந்த வசனம் தான் ரொம்ப ஒரு தூக்குசிட்டு மாதிரி. அப்ப இந்த வசனத்தை வச்சா நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கு கீழே இருக்கிறோம். எந்த வசனம் மாதிரி நினைக்கிறீங்க, எந்த வசனம் பாத்தீங்கன்னா இது இப்ப நம்ம பஸ்கரா டைம் நம்ம ஸ்டடி பண்ணிட்டு வந்தோம் இல்லீங்களா. மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கோங்க, 26 26 மத்தேயு சுவிசேஷம் 26 நீங்க வசனம் எங்க இருந்து வாசிக்கலாம்னா 27-28 படி.
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது.
பாத்தீங்களா என்ன சொல்ல வராங்க, புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குன்றான். அப்போ இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் சொல்றாங்க நாம் அனைவரும் புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். அப்போ நாம யோசிக்கணும், ஏன் இங்க இயேசு பேசிட்டாரு, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம்ன்றாரு, இது என்ன அர்த்தம் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன் புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம்னாரு, அதுக்கு என்ன அர்த்தம், இது நாம கண்டுபிடிக்கணும். புதிய உடன்படிக்கை அது இஸ்ரேல் ஜனத்தை பண்ண போறாரு, அது 1000 ஆண்டு பழசாட்சி இல்ல அன்னைக்கு பண்ண போறாரு. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னாரு இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தம் என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு உதவி செய்யறாரு. இந்த வசனம் மாத்திரம் ஒருவேளை சரியா புரிஞ்சுக்க முடியலாம், நாமக்குள்ள தப்பான ஒரு விசுவாசத்துக்குள்ளதான் போக வேண்டியதுல ஏற்படும். என்ன வசனம் பாருங்க, மிக மிக முக்கியமான வசனம். ஆனா நீங்க பார்க்கலாம் இந்த வசனம் நீங்க படிங்க, எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுதுன்னு சொல்லுங்க சரிங்களா. பாருங்க 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வசனம் படிங்க, அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லுங்க. சோ 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் வசனம் 6 படிங்க. பாருங்க இது கூட ஆதாரம் இருக்கக்கூடிய வசனம் இல்ல, நம்ம அனைவரும் யாராமா புதிய உடன்படிக்கைக்குரிய ஊழியர்காரங்களோ, இதுக்கு சாட்சியா வைக்கிறான், ஒரு ஆதாரம் வைக்கிறான் இல்ல. இது பாருங்க சிஸ்டர்,
அவரே எங்களை தந்தி உள்ளவர்கள் ஆகினார்.
ஓகே,
அந்த உடன்படிக்கை
புதிய உடன்படிக்கையை எழுத்துக்குரியதா இராமல்
ஆவிக்குரியதா இருக்கிறது,
அது ஆவிக்குரியதா இருக்குதாமா
எழுத்துக்
கொள்ளுதாமா ஆவி உயிர்ப்பிக்குதாங்க. புரிஞ்சுங்களா ஆசனம், புரிஞ்சுங்களா புரிஞ்சுங்களா, புரியல இல்ல கண்டிப்பா புரியல. சோ ஒரு முறை படிச்ச ஒண்ணு புரிய எழுத்துக் கொள்ளுது ஆவி, எந்த எழுத்துக் கொள்ளுது, எந்த ஆவி உயிர்ப்பிக்குது, தேவடி எழுத்தா இல்ல தேவடி ஆவி உயிர்ப்பிக்குதா, இது அதை பத்தி பேசல இல்ல, தேவடி வார்த்தை வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக் கொள்ளுதா அதை பத்தி அங்க பேசல. இது எதை பத்தி பேசுதுன்னா உடன்படிக்கையின் எழுத்து கொள்ளுது, உடன்படிக்கையின் ஆவி உயிர்ப்பிக்கிறது. இது யாருக்குன்னா சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு நமக்கு. ஆனா ராஜ்யத்துல அப்படி கிடையாது, ராஜ்யத்துல உடன்படிக்கையின் எழுத்த என்ன பண்ண போடுங்க,
உயிர்ப்பிக்கப்போ அது ராஜ்யத்துல இப்ப கண்டுபிடிக்கலாம் எழுத்துனா என்ன ஆவினா என்ன இது என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கலாம்னா அதே நம்ம என்ன பண்ணலாமா புதிய உடன்படிக்கையும் ஊழியக்காரர் என்ன பண்ணலாமோ இது என்ன அர்த்தம் இது நம்ம பார்த்து முடிக்க போறோம் சப்போஸ் சகோதர சகோதரிகள் இதுவரை எடுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க புரிஞ்சுங்க இவ்வளவுதான் எடுத்தீங்க அதான் புரிஞ்சுங்களா ஒன்னும் புரியல இல்லையா கண்டிப்பா புரியாது இன்னும் சில விஷயம் பார்க்க போறோம் இப்படி நீங்க புரிஞ்சுக்கீங்க ஓகே இப்ப எழுத்துக்கொள்ளுது ஆவியோ உயிர்ப்பிக்குது என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா ராஜ்யத்துல எல்லா உலகத்தின் ஜனங்கள் உடன்படிக்கும் போகணும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் என்ன ஒரு கற்பனை இருக்குதோ அப்படியே என்ன பண்ணுவாமா தங்க சரீரத்துல நிறைவேற்றி காமிக்கணும் அது காமிக்கணும் கீழே காமிக்கணும் அது ராஜ்யத்துல ஆனா அன்னைக்கு ராஜ்யத்துல யாரு வந்து மத்தியஸ்தர் வேலை பார்க்க போறாருமா இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் வேலை பார்க்க போறாரு இல்லையா ஆனா ஏது மாதிரி மத்தியஸ்தர் வேலை பார்க்க போறாரு ஆமா இயேசு கிறிஸ்து பார்க்கிற வேலையில யாரு கூட பங்கு போறாருமா சபை சொல்ல சொல்றாங்க பங்கு போறாரு இல்லையா இப்ப என்ன கொண்டு வராங்க பாயிண்ட் நாளைக்கு நீங்க எல்லாரும் நம்ம அனைவரும் ராஜ்யத்துல போயிட்டு எல்லா உலகத்தின் ஜனத்தையும் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த உடன்படிக்கையின்படி சில கற்பனைகள் சொல்றேன் உதாரணமா அப்படி நடக்க கூடாது இப்படிதான் நீங்க வாழணும் அப்படின்னு சொல்றேன் எப்போ ராஜ்யத்துல என்ன பண்றீங்க சொல்றேன் நீங்க அன்னைக்கு சொல்லப்படி அவங்க நடக்கும் கண்டிப்பா நடந்தாலும் ஆனா இப்ப எந்த பிரச்சனை தெரியுங்களா இப்ப எந்த பிரச்சனைனா இப்போ சில பேர் பார்த்து டிராபிக் இன்ஸ்பெக்டர் பார்த்துருப்பீங்க டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஆகணும் தெரியுங்களா ஆமா அவரு டிராபிக் போலீஸ் இப்ப அவர் டியூட்டி என்ன வேலை பார்க்க ஆக்சுவலி என்ன வேலை பார்க்கறாரு டிராபிக் கிளியர் பண்றாரு என்ன வேலை பார்க்கறாருன்னா இப்போ நிறைய பேர் டூ வீலர் போயிட்டு இருப்பாங்க நிக்க சொல்லி கேட்பாரு ஏன் ஹெல்மெட் போடல இல்ல ஏன் ஹெல்மெட் போடல நீங்க ஏன் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறீங்க ஓகே இப்போ அதே போலீஸ்கார் இல்லையா அவர் லைசன்ஸ் இல்லாம ஹெல்மெட் போடாம ஓட்டினார்னா அது என்ன விடுவாங்களா கவர்மெண்ட் விடுமா என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் நீங்க போட்டோ எடுத்து கம்பேர் பண்ண வேற என்ன போயிடுச்சு நடக்கு முடியுமா ஒண்ணுமில்லை அன்னைக்கு எல்லாம் எழுத்தின் போடி நீ இப்படி இருக்கணும் இப்படிதான் பேசணும் இப்படிதான் வாழணும் சொல்லுவோம் இல்லையா இப்ப நாங்க நம்ம செய்ய முடியுமா அந்த மாதிரி செய்ய முடியுமா ஒழுங்கு முறைக்கும் போய் செய்ய முடியுமா எல்லா கட்ட எல்லா கட்டளைகள் எல்லா ஒழுங்கு முறைகள் போய் நம்ம வாழ முடியுமா சைவத்துல வாழ முடியாது அதான் கண்டுபிடிக்கிறோம் ஒரு வழி ஒரு வேலை நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது என்ன பண்ணுமாமா எழுத்து என்ன பண்ணுமாமா எழுத்து குறிக்கிறது நீங்க எழுத்தின் போய் வாழ்றது எழுத்தின் போய் வாழ்றது அது கண்டிப்பா முடியாத சரீரத்துல வீட்டு போன சரீரத்துல அது கொள்ளும் ஆனா ராஜ்யத்துல அது உயிர்ப்பிக்கும் ஆனா இப்ப நாம தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நீங்க எழுத்தின் போய் வாழ வேண்டாம் மாறாக ஆவியின் படி என்ன பண்ணுங்க வாழு ஆவியில குறிக்கிறதுன்னா மைண்ட் இல்லையா மைண்ட் குறிக்கிறது இன்டென்ஷன் உதாரணமா ஒண்ணு இல்லை நான் இவங்க சொல்ல கொஞ்சம் பாவம் பண்ணா சொல்லுவீங்க பாவத்தை நீ பண்ணக்கூடாது சொல்லுவேன் அவர் கேட்கும் கண்டிப்பா நடக்கும் சரியில்ல பாவம் பண்ணவே கூடாது கண்டிப்பா நடக்கும் இப்ப நாம சொல்ல நாம இன்னும் கேட்கறதுனாலும் அந்த பாவத்தை பண்ணக்கூடாது ஆனா என்ன போயிடலாமா பலவீனத்துல பண்ணிடும் அப்போ நமக்கு தகுதி கிடைக்க மாட்ட வேலைக்கு போறது கண்டிப்பா தகுதியே கிடைக்க அப்போது என்ன ஒரு அரேஞ்ச் பண்ணிருக்கிறார் நீங்க எழுத்தின் படி வாழ வேணா மாறாக நோக்கத்தை போயிருக்கணும் பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த இருதயம் இருந்தா போதும். பாவத்தை வெறுக்கக்கூடிய அந்த மனசு, அது இருதயம் கரெக்டா இருக்கும். அது இருந்தால் போதும், அதான் இன்டென்ஷன். ஆவியின்படி வாழ்கள், அன்பின்படி வாழும் போதுதான் ஆவி நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆனா ராஜ்யத்தில் அப்படி கிடையாது. ராஜ்யத்தில் எல்லாம் எழுத்தின் படி வாழ்வாங்க, ஆனா இன்னைக்கு நமக்கு அந்த வேலை இல்லை. இதுதான் போசுவாரு, எழுத்து கொள்ளுகிறது ஆவி உயிர்ப்பி. யார் யாரெல்லாம் தேவடி ஜனங்கள் ஆவின்படி வாழ்றாங்களோ, ஆவின்படி வாழ்வது குறிக்கிறது தேவடி இரண்டு நோக்கம், கீழ்ப்படுதல் மற்றும் அன்பு. இது நம்ம எதிரே சரீரத்தில் முழுமையை காமிக்க முடியாது, கீழ்ப்படுதல் கண்டிப்பா எல்லா நேரத்தையும் நம்ம செய்ய காமிக்க முடிய மாட்டேது. தைரியம் செய்யறதுல தவறப்படுறோம். ஆனா தேவர் பார்க்கிறாரு இறுதியம், இறுதியத்தை நீங்க பிறந்த பாக்குறாரு உண்மையிலே கீழ்ப்படியக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்குதான் பார்ப்பேன். அப்போ இதான் கண்டுபிடிக்கிறோம். ஆவின் பொருள் வாழ்றது இவர்கள் தான் நாளைக்கு அந்த வேலை செய்ய போறாங்க. ஆனா என்னதான் எப்படி சொன்னாலும் தேவன் அதை தகுதி பொறுத்தலைனா என்ன ஆக முடியாது? புதிய உடன்படிக்கையில் ஊழியக்காரராக ஆகவே முடியாது. இங்கிலீஷ் எல்லாம் வாசிக்கும் தெரியல, நம்ம மினிஸ்டர்ஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கையில் ஊழிய காரணம் என்ன பண்ண மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் ஆகணும்னா புதிய உடன்படிக்கையின்படி அந்த ஒரு ஊழியர் காரணம் ஆகணும்னா இங்க நாம தகுதிப்படுத்துற வேலையாக இருக்கணும். வசனம் அறிந்த இடத்துக்கு தேவனே அதை என்ன பண்ணாராமா தகுதி. அப்போ சகோதர சகோதரிகள் இந்த பாடம் நீங்க புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வேலை பார்க்க போறோம். ஆனா அந்த வேலைக்கு போறதுக்கு நம்ம தகுதியே இல்லை. ஆனா நம்ம தகுதிப்படுத்துறது யாருன்னா நம்முடைய பிதாவாகிய அந்த தேவன். அதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் அறிஞர் சொல்லுவாரு, எங்களை புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் என்று, மினிஸ்டர்ஸ் ஆஃப் நியூ கவர்னன்ட் இல்லையா, ஊழியக்காரர் என்று தமிழப்படுகிற மூன்றாம் அதிகாரம் புதியாக கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரர்களே. அப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, அப்போ புதிய உடன்படிக்கை ஊழியக்காரராக நாம இன்னைக்கு இருக்கிறோம், அதுக்கு தகுதிப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். இந்த பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா அந்த வசனத்துக்கு போய் பார்ப்போம். எந்த வசனம்? மற்ற 26 அதிகாரம் 20 வசனம் பார்த்தோம் இல்லையா. அங்க என்ன சொல்லுவாருன்னா, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இந்த வார்த்தை இங்க போடப்படணும், இதுக்கு என்ன அர்த்தம் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்டுபிடிக்கும். இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்க மீண்டும் எப்ரவரி 8 எடுத்துக்கோங்க. 8 நீங்க வசனம் எங்க வாசிக்கலாம், 8 வசனம் படு இல்ல நீங்க 7 வசனம் படு. புதிய உடன்படிக்கை வரப்போகுது பேசிட்டு இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா சில கேள்விகளுக்கு பதில் கண்டுபிடிக்கலாம். எதனால தேவன் இஸ்ரேல் ஜனங்க கிட்ட நயபூர்வமான உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஏன் புதிய உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்த போறார், இதுக்கான காரணம் என்ன, இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம். அடுத்த வசனம் படிக்க 8 என்ன படிக்கிறோம்னா இல்ல, அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், என்ன சொல்றாரு கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், என்ன சொல்றாருன்னா எரேமியா 31 அதிகாரத்துல அவர் பேசுறாரு இல்ல. எரேமியா 31 அதிகாரத்துல அங்கிருந்து சில வசனத்தை அப்படியே பேஸ்ட் பண்ணி நீங்க காப்பி பண்ற போஸ்ட் மைக்கப்பவுல் நீங்க எடுத்துக்கோங்க. எரேமியா 31 அதிகாரம் 31 படிச்சுட்டு வா. பதில் பண்ணி
நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஓகே,
அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன்.
ஆ, பத்து கோத்திரம் பிளஸ் ரெண்டு கோத்திரம் பண்ணுவேன்.
நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின் படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி
புதிய கொண்டு வராமான உடன்படிக்கைக்கு உண்மையா நான் எப்ப கைப்பிடிச்சேனோ அப்ப நான் அவங்களுடைய இஸ்ரேலங்களுடைய என்னவா இருந்த தெரியுமா, என்னவா இருந்தா ஹஸ்பண்டா இருந்தார். ஆமா, பிதாவாக தேவன் இஸ்ரேலுக்கு என்னவா இருந்தார்னா ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட் அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கல்யாணம் நல்லா அர்த்தம். அப்போ தேவன் இஸ்ரேலுக்கு எப்படினாமா கணவனா இருந்தாராம். எப்படியா எப்ப எகிப்து கூட கூப்பிட்டு நாயப்புறம் பண்ணிருந்தா அந்த டைம்ல இருந்து தேவன் இஸ்ரேலுடைய ஹஸ்பண்டா அவசரமா வருவிப்பாருங்க. நான் அவருடைய நாயகர் அப்படின்னு நாயகனா நாயகரா நாயகர் அப்ப என்ன அர்த்தம் நாயகனே தங்கள் என்ன அர்த்தம் என்ன மீனி நாயகர் என்ன பிரச்சனை உடம்படிக்கு இப்ப தேவன் ஹஸ்பண்ட் யாரு சரிங்களா? இப்ப என்ன ஆச்சுங்களா ஹிஸ்டரியில என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் ஆச்சு திடீர்னு என்ன பண்ணா தேவன் இஸ்ரேல கூப்பிட்டு டைவர்ஸ் கூட்டுக்கா என்னவா டைவர்ஸ் கூட்டுக்கா பெருமையா வச்சுக்கா கொடுத்தாரா கொடுத்தாரா ஏன்னா இவங்க உண்மை இல்லாம போயிட்டான். பழைய நடவடிக்கைக்கு உண்மை இல்லாம போனதுனால டென்ஷன் ஆயிட்டு டைவர்ஸ் கூட்டுட்டான். இப்ப என்ன தெரியுங்களா மறுபடியும் என்ன போறான்னா தேவன் கிட்ட போயிட்டு சேர போறான், கணவன் கிட்ட போய் சேர போறான். அது இன்னும் நிறைவேறல, அது இனிமேல நிறைவேறப்போ அதிகாரம்
எடுத்துக்கோங்க.
அப்போ தேவன் இஸ்ரவேல் என்ன பண்றாருன்னா அனுப்பிட்டா. இப்ப நீங்க சொல்லுங்க, கேட்டா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணது எகிப்து கிளம்புவோம் அங்க இருந்தா பாத்துக்கலாம். ஆனா எப்ப டைவர்ஸ் கொடுத்தாரு தேவன் கரெக்டா சொல்லுவோம், எப்ப தேவன் டைவர்ஸ் கொடுத்தாரு இஸ்ரேலுக்கு கிபி இல்ல 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 எப்ப தேவன் டைவர்ஸ் கொடுத்தாரு நீ கிளம்புல சரியா சொல்லுங்க. புரிஞ்சுக்கலாம் என்ன பண்ண போயிட்டு சரி இவர பேர கூடுவாருமா சரி வாமா இல்லை நடக்காத ஒழுங்காரு அவருக்கு இல்லையா சரி நான் ஒழுங்கமா ஒழுக்கமா இருக்கேன்னு சொல்லி வந்துருமா அதுக்கப்புறம் பார்த்தா மொழி நம்மனாரு ஓடு போய் விட்டு தெரியல புரிஞ்சுக்கணும் நான் என்ன மனசுல இந்த வார்த்தை பேசுறேன் சொல்லி நீ போய் இஸ்ரேல சொல்லும் போது எது சொல்றோம் எது சொல்லுன்னா அந்த ஒரு வருஷத்தை பண்ணி போய் ஒரு 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 மனைவி இந்த மாதிரி அடிக்கிற ஏழை போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த கணவனுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் அது என்ன பண்ணுங்க புரிஞ்சு அது ஒரே வழி நீ உன் லைஃப் என்ன பண்ண இந்த ஒரு சொல் அனுமச்சர் தெய்வம் ஓசியா அவர் பண்ணாரு அதுக்கப்புறம் ஓசியா போய் சொல்லுவார் இஸ்ரேல் கிட்ட என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்க அப்படி சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லுவார் அப்போ தேவனுடைய மனசு அந்த தெரிஞ்சு அப்போ தேவ ரொம்ப அழகு இருந்தாலும் மனதின் மேல ஆனா அவங்க அடிக்கடி வேஸ்தனம் பண்ணும்போது தேவ ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு போட்டு போட்டு பார்த்தா ஒரு சமயம் இருந்துச்சு கடைசியில் வேற வரி வயசு என்ன பண்ணுவாங்க ஓகே நீ கிளம்பிட்ட நினைச்சு பாருங்க இதான் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் எப்ப ஆரம்பிச்சுன்னா இப்போ அண்ணன் போயிட்டு போகுது ஒரு மிகப்பெரிய திருமணம் நடக்கப்போ திருமணம் புரிஞ்சுக்கலாம் மீண்டும் இப்போ தேவர்கிட்ட சேர போறான் ராஜ்யத்துல ஆரம்பத்தில் ஸ்தாபிக்கப்படும் போது அப்போ ஒட்டுமொத்த சிறைகள் தேவர்கிட்ட சேர போறாங்க ஆனா அந்த பழைய உடன்படிக்கையின் படி இல்ல அந்த மேரேஜ்ல நடந்த உடன்படிக்கையின் படி இல்ல இது புதிய உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை தேவர் ஏற்படுத்த போறாரு ஆரம்பத்தில் இஸ்ரேல் கிட்ட ஏற்படுத்த போறாரு ஏற்படுத்துறதுக்கு அப்ப எப்படி ஏற்படுத்த போறாருன்னா நான் பலவர் எழுதி கொடுக்க மாட்டேன் இங்க இல்லையே நாங்க இல்லையே அதுக்கப்புறம் என்ன ஆக மாட்டான் இனிமேல் என்ன ஆக மாட்டான்னா வேஸ்தனம் பண்ணவர்களுக்கு போக மாட்டான் என்ன பார்க்கணும்னா ஏதாவது தேவன் வந்து நயப்பரம உடம்படிக்கைய விடுத்து இப்ப புதுசா என்ன ஏற்படுத்த போறாருன்னா புதிய உடம்படிக்கை ஏற்படுத்த போறாரு அந்த ராஜ்யத்துல அது என்ன காரணம்னா என்ன காரணம் இல்லையா இந்த காரணம் நீங்க புரிஞ்சுக்கணும் இது மிக முக்கியமான காரணம் இப்ப நாங்க படி சிஸ்டர் 231 அதிகாரத்துல படிங்க 231 படி
மனமகன் மனப்பெண்ணிக்க வச்சு அந்த பாதையை என்ன பண்ணுவாங்க தெரியுமா என்ன சொல்லுவாங்க மனமகன் மனமகனாக சொல்லுவாரு
புரிஞ்சு போக மாட்டேன் எல்லா கூட சொல்லுவாங்க பாத்தீங்க இதுதான் உடம்பு இருக்கு. ஆனா இவங்க இஸ்ரேல் அப்படிதான் பண்ணா பண்ணாங்க இல்லையா இஸ்ரேல் யாருக்குங்களா இதெல்லாம் நீங்க கை கொண்டு நடந்தா நீங்க நித்தி நித்தியமா பாடலாம் என்ன பண்ணுவோம் அந்த மினிஸ்டர் யாரை பார்க்க போறோம் நாம பார்க்க போறோம் அந்த ஊருக்கு மிகப்பெரிய ஊருக்கு ஒரு கனமான ஊழியம் கத்திர மூலமா நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ இது வரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்பதான் இயேசு ஏன் அந்த வார்த்தையை பேசுறா சொல்லி புரிஞ்சுக்க முடியும். இப்போ மத்திய சுவிசேஷம் 26 அதிகாரத்துல படிக்கிறபடி இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்குது. அப்போ இது வந்து ரத்தம் ஆனா வேறு ரத்தம் கிடையாது புதிய உடன்படிக்கையில் ரத்தம் இல்லையா. இப்போ புதிய உடன்படிக்கை என்னன்னு பார்த்தாச்சு ஐயப்பா ராஜ்யத்துல யாருக்குன்னா இஸ்ரேல் கிட்ட அந்த உடன்படிக்கை ஊழியக்காரன் சொல்லும் போது நாம் அனைவரும் நம் மினிஸ்டர்ஸ் இஸ்ரேலுக்கு வேலை பார்க்க போறோம் புதிய உடன்படிக்கையும் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ புதிய உடன்படிக்கின் ரத்தம்னா என்ன இதுதான் மிக முக்கியமான கான்செப்ட். இதை கண்டுபிடிக்கணும்னா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சம் இல்லையா. இப்போ புதிய உடன்படிக்கையின் ரத்தம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் புதிய உடன்படிக்கின் ரத்தம் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் இன்னொன்னு இருக்கும் நான் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன் சிம்பிள் கேள்விதான். புதிய உடன்படிக்கை ரத்தம் இருந்துச்சுன்னா புதிய உடன்படிக்கின் ரத்தம் இருக்குன்னு கண்டிப்பா. இப்போ பழைய உடன்படிக்கின் ரத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்க தெரிஞ்சோம்னா ஏன் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்தினா சொல்லி அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கண்டுபிடிக்கலாம் பழைய உடன்படிக்கின் ரத்தம்னா என்ன இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க யாத்ராகமம் 24 அதிகாரம் எடுத்துக்கோங்க. அங்கதான் தேவன் என்ன பண்ணுவார்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமா எல்லா கட்டளைகளும் என்ன பண்ணுவார்னா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மோசேக்கு என்ன சொல்லுவார்னா மோசே எல்லா நியாயப்பிரமான வார்த்தைகளுமே ஒரு புக்ல ஒண்ணு எழுது புக்ல எழுதுனதுக்கு அப்புறம் எல்லா சிரமம் மக்களும் நீ வாசி வாசதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணும் தெரியுமா என்ன பண்ணும்னா அதை நீ செயலாக்கத்துக்கு என்ன பண்ணும் கொண்டு வரும் செயலாக்கத்துக்கு வேற மாதிரி சொல்லுங்க அதை நீ ஆக்டிவேட் பண்ணும் புரிஞ்சுமா. பழைய நியாயப்பிரம உடன்படிக்கை இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணும்னா ஆக்டிவேட் பண்ணும் ஆக்டிவேட் என்ன இப்ப சிம்மு வாங்குறீங்க கடையில போய் சிம்மு வாங்குறீங்க எல்லாம் காசுதான் குரு சிம்மையும் போட்டீங்க ஒட்டாருமா ஒட்டாருமா ஒட்டார சொல்லுங்க ஏன் ஒட்டாத சொல்லுங்க இது கூட பதில் சொல்ல மாட்டேன் ஏன் ஒட்டாதாது ஆமா அது ஆக்டிவேட் ஆகல. அப்ப நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு அது சில அது சில முறைகள் அப்படி பண்ணதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். அது மாதிரி பேர் என்ன பண்ணாங்க நியாயப்படமா எல்லாம் கொடுத்துட்டாச்சு ஆனா கொடுத்தாங்க என்ன ஆகலது ஆக்டிவேஷன் ஆகல. இப்ப ஆக்டிவேஷன் பண்றதுக்கு பாருங்க வேற சொல்றாரு பாருங்க மோசையை கூப்பிட்டு மோசே இந்த நியாயப்படமா தெரிஞ்ச என்ன பண்ண ஒரு புக் எழுது எழுதுறதுக்கு அப்புறம் அது என்ன பண்ண தெரியுமா ஜனங்களுக்கு முன்பாக அதை ஆக்டிவேட் பண்ணு. இப்ப நீங்க சொல்லுங்க எப்படி தேவன் இந்த ஆக்டிவேஷன் ப்ராசஸ் கொடுத்தாரு எப்படி இந்த ஆக்டிவேட் பண்ற முறையை கொடுத்தாருன்னா நீங்க வசனம் படிங்க 24 அதிகாரம் எடுத்தீங்கன்னா மத்திய சுவிசேஷம் யாத்ராகமம் 24 நீங்க எங்க வாசிக்கலாங்க 5, 6, 7
காளைகளை
பலியிட்டார்கள் ரத்தத்தில் பாதி எடுத்து உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரம உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து
ஜனங்களின்
காது கேட்க வாசித்தான்
அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து
கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார். எப்படி தெரியுங்களா மலமரம் கிட்டே வாக்குறுதி வாங்குறாங்க மலமரத்தை என்ன பண்ணுவாங்க வாக்குறுதி வாங்கியாச்சு வாங்கினாலே என்ன ஆகலாம் திருமணத்துக்குள்ள ஒரே குழந்தைதான் தேர்வு எப்ப சேருவாங்க தெரியுங்களா இப்ப நம்ம திரும்ப உறவு எப்போது ஆக்டிவேட் ஆகுது சரிங்களா? மாலையை மாத்திட்டு இருந்தோம், அந்த டைம் இருந்தா மாலையை மாத்தினதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம், இல்ல தாலி கட்டினதுக்கு அப்புறம் இருந்து ஆரம்பிக்கிறோம், எங்கிருந்து ஆரம்பிக்கும்? நம்முடைய நாட்கள்ல திருமண உறவு எங்கிருந்து ஆரம்பிக்கு தெரியுங்களா? அந்த ஒரு புக்கம் இருக்கும், அந்த புக்கம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சைன் போடுவாங்க. நீங்க சைன் போடாமல் தாலி கட்டினாலும் மாலையை மாத்தினாலும் என்ன ஆகிறது? அது திருமண உறவு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது மாதிரி இவங்க எல்லாம் வாக்குறுதி கொடுத்தாச்சு. வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க, இப்ப ஆக்டிவேஷன் பண்றாரு பாருங்க, தேவன் எப்படி சிறப்பா பாருங்க பாருங்க. ஜனங்களின் மேல் தெளித்து
இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து
பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டுடைய நயப்பிரமாணத்துடைய உடன்படிக்கையின் ரத்தம் எதுவே காரியம் ரத்தம் இல்லீங்களா? இப்ப என்ன புரிஞ்சுக்கல, புரிஞ்சு மாசம் புரிஞ்சுல, எப்படி அவங்க ஆக்டிவேஷன் பண்ணாங்களாமா? அந்த நயப்பிரமாணத்தை ஜனமத்துல செயலாக்கத்தை கொண்டு வர்றதுக்கு எப்படி ஆக்டிவேஷன் ஆமா? ரத்தத்தை எடுத்துதான் கொண்டு போயிட்டோம், புரிஞ்சுங்களா? இதுதான் ஆக்டிவேஷனோட முறை. எப்படி நயப்பிரமாணத்தை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா ரத்தத்தை எடுத்துதான் கொண்டு போயிட்டோம். இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப ஏன் வயசு இந்த வார்த்தையை பயன்படுத்தினா சொல்லி புரிஞ்சுக்குவேன். இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை என்னுடைய அர்த்தமா இருக்கின்றார். இதுக்கு இந்த இடத்துல சொல்லும் என்ன அர்த்தமா நினைக்கிறீங்க? சரியில்லை, உங்களுக்காக புதிய உடன்படிக்கையில் என்னுடைய ரத்தமா இருக்கின்றாலும் என்ன அர்த்தம்? ஓகே, நான் அந்த போய் எழுதி பார்க்கல. சிம்பிள் ஒண்ணு இல்லை. இப்ப நியாயப்பிரமாணத்தை ஜனமத்துல கொடுத்தாலும் அது என்ன ஆகல, ஆக்டிவேஷன் ஆகல. ஆக்டிவேட் பண்றது என்ன பண்ணும் போயிட்டு ரத்தம் தெளிக்கணும். சேம் அதே போலத்தான் புதிய உடன்படிக்கை ராஜ்யம் தான். ஆனா ராஜ்யத்துல ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்தாலும் அது என்ன ஆகும்? அதுதான் எதிர்பார்க்க வேண்டிய யாரு சொல்ல மாட்டேன். புதிய உடன்படிக்கை அதுக்கோ இருக்குங்க, புதிய உடன்படிக்கை கொடுத்தாலும் அந்த புதிய உடன்படிக்கை ராஜ்யத்துல ஆக்டிவேஷன் ஆகும்னா அதுக்கு தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுது. புரிஞ்சுதா இல்லையா? இந்த பாயிண்ட் அவங்களுக்கு எதிர்பார்த்து நீங்க யோசிக்கவே இல்லை, சிந்தப்பட எதிர்பார்ப்பு. சோ பழைய உடன்படிக்கை ஆக்டிவேஷன் பண்ணுங்க, ரத்தம் தேவை தெளிக்க போகணும். புதிய உடன்படிக்கை கூட ஆக்டிவேட் ஆகணும், அப்பதான் ஜனநமத்துல செயலாக்கத்துக்கு வரும். அன்னைக்கு புதிய உடன்படிக்கை ஆக்டிவேஷன், அதுக்கு என்ன தேவை? பிரச்சனை என்ன தெரியுங்களா? அங்க என்ன ரத்தம் தேவைப்படுச்சு? காவல் ரத்தம். இப்ப புதிய உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆகும்னா அதுக்கு ஒரு தெரியலாமா? ரத்தம் தேவை. இப்ப எந்த காவல் ரத்தம் தேவை? எந்த காவல் ரத்தம் தேவை? எந்த ஒரு காவல் ரத்தமும் தேவையில்ல, ஒரே ரத்தம் போதும். எந்த ரத்தம்? புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் புரிஞ்சுங்களா? ஏன் சொன்னார்னா என்னுடைய ரத்தம் தான், நான் சிந்திர ரத்தம் தான், ராஜ்யத்துல புதிய உடன்படிக்கை ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு இது சைன் பண்ற மாதிரி, புரிஞ்சுங்களா? சைன் பண்ற மாதிரி
என்ன
கேள்வினா, அன்னைக்கு நயப்ப உடன்படிக்கை ரத்தம் தெளிக்கப்பட்டு அன்னைக்கு என்னாச்சு? ஆக்டிவேஷன் ஆச்சு. ஆனா புதிய உடன்படிக்கை எப்போ இயேசு ரத்தம் தெளிச்சார்னா, எப்போ ரத்தம் சிந்தினார்னா, அதே பாருங்க முதலா வருகையில் பாருங்க பாருங்க,
இங்கதான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார் இல்ல, இங்க ரத்தம் சிந்தினார். அப்ப கேள்வி என்னன்னா,
புதிய உடன்படிக்கை எப்போ ஆக்கிடாயிருக்கணும்? ஆமா, அப்போ அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஆனா ஆச்சா இல்ல, நாம சொல்றோம் ஆனா சிறப்பு ஆமான்றா, அன்னைக்கு ஆச்சு புதிய உடன்படிக்கை ஆக்டிவேட் ஆச்சுன்றா, ஆனா அப்படி ஆகல. ஆனா ஒரு விஷயம் என்ன, இயேசு ரத்தம் சிந்தாச்சு, ஆனா இன்னும் புதிய உடன்படிக்கை இன்னும் ஆகல, ஆக்டிவேஷன் ஆகல. என்ன காரணம், ஒரு காரணம் இருக்குங்களா, என்ன காரணம் இருக்கு, ரத்தம் சிந்தியாச்சு இன்னும் ஆக்டிவேஷன் ஆகல, இன்னும் அப்படி டம்ப் ஆயிருக்காம சிங்கர் வாங்க எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுறது, என்ன ஆகல, என்ன பண்ணுவீங்க, யார் நீங்க போயிட்டு, ஆமா எங்க போய் நீங்க காரணம் கேட்க சார், இல்ல சார் ஆபரேஷன் பண்ண ஓ 42 மணிக்கு ஆகும் சொன்னீங்க, 42 மணி முடிஞ்சு போச்சுன்னா ஆகல சார், என்ன காரணம் கேட்கறது, என்ன பண்ணீங்க, கேட்டதுக்கு என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும். இப்ப கேட்கலாம் தேவன்கிட்ட போய் கேட்கலாம், தேவனே அதுக்கு இயேசுதாஸ் ரத்தம் சிந்தியாச்சு, ஏன் புதிய உடன்படிக்கை ஆக்டிவேஷன் ஆகல, புதிய உடன்படிக்கை வந்தாக்கா எல்லா ஜனத்துக்கும் விமோசனமே கிடைக்கும், ஏன் என்ன ஆக்டிவேட் ஆகல தேவனே அப்படி கேட்டோம்னா, குறிப்பாக சாக்கான பதில், அந்த பதில் தெரியுமா, ஏன் இன்னும் ஆகல தெரியுமா, அது காரணம் யார் தெரியுமா, என்ன பதில் கொடுக்க தெரியுமா, என்ன கால என்ன பதில் கொடுக்குறாருன்னா, அது காரணம் யார் இல்லப்பா, நீங்க தான், அது காரணம் யாரு, நீங்க என்ன விஷயம் தெரியுங்களா, என்னன்னா சில இந்தியன் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு மிக முக்கியமான அவசர சட்டம் ஜனங்க மத்தியில செயலாக்கத்தை கொண்டு வரணும் போயிங்க, யாரு சைன் தேவை, யாரு சிக்னேச்சர்
தேவை,
ஆமா நான் ஓகே பிரைம் மினிஸ்டர் தான், பிரைம் மினிஸ்டர் இல்லையா, பிரதமரா மந்திரா, இந்தியா லெவல் இல்லையா, இந்தியா லெவல்ல ஒரு மிக முக்கியமான சட்டம் அமல்படுத்தினா பிரைம் மினிஸ்டருடைய சைன் தேவை. ஆனா சில முக்கியமான சட்டங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் மாத்திரம் சைன் போட்டால் புரிஞ்சுங்களா, யாருக்கு சைன் போடணும் தெரியுங்களா, ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் மாத்திரம் இல்ல, அவர் கீழே மினிஸ்டர்ஸ் யாருங்க, தமிழ்ல சொல்லலாம், அதுக்கு தமிழ்ல இல்ல முதலமைச்சர் இல்ல அமைச்சர்கள், ஆனா அது வேற சொல்லலாம், இல்ல மந்திரிகள், மந்திரி மந்திரி இல்ல மந்திரி இல்ல அவங்க எம்பி தான், எம்பி. அப்போ பிரைம் மினிஸ்டர் அவர் கீழே கூடும் மினிஸ்டர்ஸ் இருப்பான், அவங்களும் என்ன போறது போயிட்டு சைன் போடணும், அப்பதான் அந்த சட்டமே ஆகுமாமா அமலாக்கத்துக்கு அங்க புரிஞ்சுதான். இதான் கேட்க இப்ப நமக்கு இது நீங்க கேட்டேன் கேள்வி, இயேசு நம்ம அர்த்தம் சிந்தியாச்சு, ஆனா ஏன் என்ன ஆக்டிவேட் ஆக கேட்டீங்களா, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நீங்க காரணம் தான், என்ன காரணம் தெரியுமா, நாம நம்முடைய வேறு என்ன தெரியுமா, தேவன் நமக்கு கொடுத்துக்கூடிய வேலை என்னன்னா, சகோதர சகோதரிகளே, இயேசு எப்படி ரத்தம் சிந்தினாரோ இப்ப அவர் இன்வைட் பண்ற நீங்களும் என்ன பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, என்ன அர்த்தம், இப்ப நம்மளே என்ன பண்ண சொல்ல வராங்கன்னா ரத்தம் சிந்த சொல்ற, இதான் அர்த்தம் புரிஞ்சுங்க, இயேசு ரத்தம் சிந்தியாச்சு, இயேசு மாத்திரம் சிந்தனா பத்தாது, யாருக்கும் சேர் சிந்தனா சபை ஜனங்களும் ரத்தம் சிந்தனமாகும், அவங்களுக்கு சைன் பண்ணுமாகும், சபை ஜனங்கள் 140,000 பேர் சைன் போட்டா என்ன ஆகும், புதிய உடன்படிக்கை ஆக்டிவேஷன் ஆகும், அப்பதான் எல்லா ஜனத்துக்கும் விமோசம் கிடைக்கும், அப்ப எல்லா ஜனங்களும் நன்மை பெறுவா, அப்படின்னா எல்லா சர்வ சிஸ்டம் ஏகமாய் தவித்து பிரசவம் என்ன காரணம்னா, ஒரே காரணம் நீங்களும் நான் ஏன் தெரியல, நான் இன்னும் என்ன பண்ணல சைன் போடல, இப்ப மிஸ்டேக் யாரு மேல இருக்கீங்க, ஆமா ஏன் சைன் போடாம இருக்கீங்க சொல்லுங்க, ஏன் சைன் போடாம இருக்கிறீங்க, ஓகே இப்ப சைன் போடல பார்த்தோம்னா, சைன் போடல ஒண்ணுமில்ல, ரத்தம் சிந்தரம், ரத்தம் சிந்தரம் என்ன அர்த்தம் குறிக்கும், ஆமா சிம்பிள் பதிஞ்சு இயேசு தம் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ண பாத்தீங்கன்னா, அது மாதிரி நீங்க 144,000 பேர் தங்கள் வாழ்க்கையில பண்ணுமாமா சாக்ரிஃபைஸ் பண்ணுமா, யாரு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அப்பதான் சைன் போடவே அது முடியும். அப்ப நாம கூட ரத்தம் சிந்தனம் வேற மாதிரி சொல்லுன்னா, நாம கூட நம்முடைய பலி என்ன பண்ணாமோ செஞ்சு அங்க முடியும், எப்போ பலி முடிய வேற மசூதுன்னா காலையில் பலி ஓவர். இது மாத்திரம் ஓவர் ஆகல, ஆட்டுக்கிடாவது பலி இன்னும் ஓவர் ஆகல. எப்ப ஓவரா அந்த ஆட்டுக்கிடாவது ரத்தம் ஏற்கனவே போயிட்டு பிரதமாசனம் போகக்கூடாது போயிருங்க, திருப்பாசனத்துக்கு மேல போயிடுவோம், திருப்பாவை போடுங்க. அப்பதான் புதிய என்ன ஆகுமா, ஆக்டிவேஷன் தான். அந்த ஆசிரியப்பு காலத்துல காலை பலி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஆட்டுக்கிடா பலி முடிஞ்சதுக்கு அப்புறம் ரத்தம் முடி தெளிப்பாரு, தெளிச்சதுக்கு அப்புறம் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். உடனே மோசையும்